அன்பிற்கினியவர்களே, வணக்கம். நீங்கள் கேட்கவிருப்பது விஸ்டம் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் விவிலிய முழக்கம். ஆண்டவரை தேடுங்கள், நீங்கள் வாழ்வீர்கள் என்று ஆமோஸ் 5:4 கூறுகிறது. ஆண்டவரை தேடுபவர்களுக்கு செப்பனியா 3:17 இறைவசனம் கூறும் வாக்குறுதி இதோ: உன் கடவுளாகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கின்றார். அவர் மாவீரர், மீட்பு அளிப்பவர். உன் பொருட்டு அவர் மகிழ்ந்து களி கூறுவார். தன் அன்பினால் உனக்கு புத்துயிர் அளிப்பார். உன்னை குறித்து மகிழ்ந்து ஆடி பாடுவார். God bless you. Have a good day.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம், 9 இறைத்திருவசனங்கள், 9-13 முடிய. அக்காலத்தில் மத்தேயு என்பவர் சுங்கச்சாவடியில் அமர்ந்திருந்ததை இயேசு கண்டார். அவரிடம், என்னை பின்பற்றி வா என்றார். அவரும் எழுந்து இயேசுவை பின்பற்றி சென்றார். பின்பு அவருடைய வீட்டில் பந்தியில் அமர்ந்திருந்த போது வரி தண்டுபவர்கள், பாவிகள் ஆகிய பலர் வந்து இயேசுவோடும் அவருடைய சீடரோடும் இருந்துண்டனர். இதை கண்ட பரிசேயர் அவருடைய சீடரிடம், உங்கள் போதகர் வரி தண்டுபவர்களோடும் பாவிகளோடும் சேர்ந்து உண்பது ஏன் என்று கேட்டனர். இயேசு இதை கேட்டவுடன், நோயற்றவருக்கு அல்ல, நோயுற்றவருக்கே மருத்துவர் தேவை, பழியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதன் கருத்தை நீங்கள் போய் கற்றுக்கொள்ளுங்கள். ஏனெனில் நேர்மையாளரை அல்ல பாவிகளையே அழைக்க வந்தேன் என்றார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, சேற்றிலே முளைத்த செந்தாமரை போன்று இயேசு தம் பணிக்காக தகுதியற்றவர்களை அழைத்து தகுதியுள்ளவர்களாக மாற்றுகின்றார். பழைய ஏற்பாட்டிலேயும் சரி, புதிய ஏற்பாட்டிலும் சரி, இதற்கு ஒரு பெரிய பட்டியலையே நாம் போடலாம். நோவா ஒரு குடிகாரர், அபிரகாம் வயது முதிர்ந்தவர், ஈசாக்கு பகல் கனவு காண்பவர், யாக்கோப்பு பொய் கூறுபவர், இலேயா அழகற்றவர், மோசே திக்குவாயர், கிதியோன் பயந்து சுவாபம் கொண்டவர், சாம்சன் பெண் பைத்தியம், எரேமியா, தீமோத்தேயு, இளைஞர் தாவீது பாலியல் ஒழுக்கம் இல்லாதவர், கொலையாளி என்று கருதப்பட்டவர், இசையா ஆடையின்றி போதித்தவர், யோனா கடவுளை விட்டு ஓடி ஒளிந்தவர், யோபு திவாலானவர், பேதுரு இயேசுவை மறுதளித்தவர், மார்த்தா கவலை கொண்டவர், சமாரிய பெண் விவாகரத்து பெற்றவர், சக்கேயு குள்ளமானவர். இவர்களை போன்று பாவியாக கருதப்பட்ட மத்தேயுவையும் இயேசு தன் பணியை தொடர அழைக்கின்றார். இது எப்படி சாத்தியமாகும் என்று நம் அனைவரையும் சிந்திக்க தூண்டும். நாம் கடவுளுடைய வாழ்வோடு இணைந்து வாழும் பொழுது எல்லாம் நடக்கும் என்ற அந்த உண்மையை நாம் உணர வேண்டும். இயேசு இன்றைய நற்செய்தி வாசகத்தின் வழியாக இரக்கத்தின் ஆண்டின் மைய கருத்திற்கு வலு சேர்ப்பது போல அமைந்துள்ளது. கடவுள் இரக்கம் கொண்டவர். கடவுளுடைய இரக்கம் எல்லாரையும் வாழ வைக்கின்றது. ஆகவே நம்முடைய வாழ்விலும் பிறரை வாழ வைப்பதற்காக முயற்சி எடுக்க வேண்டும், துணை நிற்க வேண்டும். ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசுவதற்காக மகாத்மா காந்தி அடிகள் பூனா சென்றிருந்தார். அப்போது அக்கூட்டத்தில் தொழுநோயால் பாதிக்கப்பட்ட ஒருவர் காந்தி அடிகளில் அருகில் வந்து அமர்ந்தான். இதை கண்ட பலரும் அருவறுப்படைந்தனர். ஆனால் காந்தி அடிகளோ தொழுநோயால் பாதிக்கப்பட்ட அந்த மனிதன் மீது இரக்கம் கொண்டு அவன் புண்களில் இருந்து வடிந்த நீரை தன்னுடைய போர்வையால் துடைத்தார். பின்பு அந்த தொழு நோயாளியை தன்னுடைய ஆசிரமத்திற்கு அழைத்துச் சென்று தன் கையாளியை மருந்து இட்டு அவனுக்கு பணிவிடை செய்தார். இதுதான் இரக்கத்தின் செயல் வடிவம் கொடுப்பது என்று அர்த்தம். இந்த தொழுநோயாளியைப் போல இயேசுவின் காலத்தில் வரி தந்துவோரும் பாவிகளும் கருதப்பட்டனர். மேலும் பரிசேயர்கள் வரி தந்துவோரையும் பாவிகளையும் சமூகத்திலிருந்து தள்ளி வைத்து பார்த்தனர். இந்த நிலையில்தான் இயேசு தனது இரக்கத்தை அவர்களுக்கு வெளிப்படுத்துகின்றார். பழியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்று கூறுகின்றார். ஆகவே நாம் இரக்கம் நிறைந்தவர்களாகவும் இயேசுவை நம்முடைய வாழ்வாக கொண்டு வாழக்கூடியவர்களாகவும் ஒதுக்கப்பட்ட பொருளை உபகரணங்களாக மாற்றக்கூடிய வல்லமை இறைவனுக்கு உண்டு. ஆகவே திருந்தி வாழுவோம், தெளிந்து வாழுவோம், உணர்ந்து வாழுவோம், உண்மை உள்ளவர்களாக வாழ்வோம். இரக்கத்தின் அடிப்படையிலே தகுதியற்றவர்களை தகுதியுள்ளவர்களாக மாற்றுவதற்கு நம்மால் இயன்ற உதவியை புரிவோம். ஆமேன்.
ஆண்டவர் பரிவும் இரக்கமும் உள்ளவர், பாவங்களை மன்னிப்பவர், துன்ப வேளையில் காப்பாற்றுகிறவர். சீராக்காகமும் 2:11 இறைவசனம். நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு, இவற்றுள் அன்பே தலை சிறந்தது. 1 Corinthians 13:13 இறைவசனம்.
அன்பின் தெய்வமே எனக்காக பலியாகும் அன்பின்